கலையரங்கம். மத்தியில் வாழ்ந்து வாழ்ந்து வரும் அறிந்து அறியாத கலைஞர்களை படைப்பாளிகளை இவ்வரங்கில் சந்தித்து வருகின்றேன். இந்த கலைஞர்கள் ஊடாக கலைகளின் சூஸ்மம் குறைத்தும் அவர்கள் அனுபவங்கள் ஊடாக அவர்களுக்குள் புதைந்திருக்கும் பொக்கிஷங்களை நுகர வழி சமைக்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப்படுகின்றது. நேர்களே, இது கலையரங்கம் நிகழ்ச்சியில் உங்களுடன் என்ற பண்புடன் ஆத்மின் வணக்கம். நேர்களே,
ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தே, கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தே.
இன்றைய கலையரங்கத்தை அலங்கரிப்பவர் ஈழத்தின் மிக முக்கிய கவிஞரும் விமர்சகரும் சிறுகதையாளருமான சண்முகம் சிவலிங்கம் அவர்கள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அதிகாலை காலமாகிவிட்டார் என்ற செய்தி தமிழ் கூறும் இலக்கிய உலகில் துயரத்தை தோற்றுவித்துள்ளது. கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் கலையரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 2 தடவைகள் முயற்சித்த பின் கடந்த மாதம் எனக்கு வாக்குறுதியும் தந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக. 3 தடவைகள் அவருடன் தொலைபேசியில் பேச கிடைத்த இருப்பினும் அவருக்கேயுரிய காலத்தை பின்தள்ளி போடல் காரணமாக கலையரங்கத்தில் கலந்து கொள்ள வைக்க முடியவில்லை என்ற கவலையை இருப்பினும் அவரது மறைவின் பின்னராவது அவர் குறித்து அவரது படைப்புகள் குறித்து நினைவு பகிர்வை கலையரங்கம் ஊடாக பகிர்ந்து கொள்வதில் திருப்தியுற முடிகின்றது. இதுவரை நீர்வளையங்கள், சிதைந்து போன தேசமும், தூர்ந்து போன மனக்குகையும் இரு கவிதை தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன. அவர் எழுதிய கட்டுரைகள் தமிழ் இலக்கிய விமர்சனத்தின் புதிய போக்குகளை இனங்காட்டத்தக்கவை. கவிதைகளோடு சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்பு, விமர்சனம் ஆகியவற்றிலும் தன் ஆளுமையை செலுத்திய ஒரு உன்னதமான படைப்பாளி என்று எம்முடன் இல்லை. கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் குறித்து ஓர் நினைவு பகிர்வு.
நீர்வளையங்கள் இன்று மிக பேருத்தி என் இனிய அன்பு, இவ்விரலின் நிலவொளியில் என்னுடன் நீ இருந்தால் வெண்பனியின் துணி சொட்டும், பூங்கொத்தை போன்று விம்முகின்ற என் நெஞ்சில் ஆறுதல்கள் தருவாய். இன்று இந்த மிகச்சிறிய சம்பவத்துக்காக இவ்விதமோ பெயருறுதல் என்று நினைப்பாயோ? இன்றளவும் வாழ்ந்துள்ளேன், எனினும் எனது அன்பு, எனது மனம் பூக்கியத்தின் மின் சிறகு தூவல், என் பாதம் இடர்கல்லில் அழுந்தாத ரோஜா, என் நண்பர் மிக இனியர், சுடுசொல்லை அறியான் கண்ணீரின் துளி போல, காலம் என்னும் நடியில் கருப்பதற்கே உயிர் செய்த காதல் புரிவானார். போவிட்டும், இன்று முதல் கசப்புகளை வாங்கி குவிக்கிறேன், அதற்கென்ன என் மனதை என்றும் நோகாது வைத்திருக்க வேண்டும் என எண்ணினேன். நொந்தவர் தான் வாழ்க்கையிலே சாதனைகள் செய்தார், ஆதலினால் என் மனதை கல்லாக்கிக் கொள்வேன், அம்பு வரும் அது முறையும் நான் நடந்து செல்வேன். ஏகமும் தாம் என்று எண்ணுபவர் வாழ்வார். இப்பெரிய உலகினிலே எத்தனை பேர் உள்ளார்?
அறுபது எழுபதுகளில் முக்கவிஞர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மகாகவி முருகையன், நீலாவாணன். அதே போன்று எழுபதுகளில் இரட்டை கவிஞர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சண்முகம் சிவலிங்கம், எம்ஏ நுகுமானவர்கள். பேராசிரியர் நுகுமானவர்கள் கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பரும் கூட. பேராசிரியர் எம்ஏ நுகுமானவர்கள் தன்னுடைய நினைவுகளை எம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார்.
நான் மறைந்து விடுவேன், நான் இருந்தேன் என்பதற்கு எந்த தடயமும் இருக்காது. ஆனால் எனது இருப்பு காற்றுக்குள் ஊதி இருக்கும், அதை நீங்கள் காண மாட்டீர்கள். எனது இருப்பின் வன்மம் அவலங்களின் சின்னமாயிருக்கும், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தொலைக்காட்சியில், வானொலியில், புகைப்படத்தில் அல்லது ஒரு பாராட்டு கூட்டத்தில் என்னை மலினப்படுத்த முடியாது. ஒன்றுமில்லாமைக்குள் எனது ஒரு கண் என்றும் சிவப்பாயிருக்கும். 1992 நண்பர் சண்முக சிவலிங்கம் எழுதிய இருப்பின் வர்ணம் என்ற கலைப்பிலான கவிதை இது. இப்போது அவர் உண்மையிலேயே மறைந்து விட்டார். இப்போது நாம் அவற்றை மலினப்படுத்த முயல்கிறோமோ என்று அச்சமாக உள்ளது. ஒன்றும் இல்லாமைக்குள் அவர் சிவப்பாக தெரிகிறது. நண்பர் சண்முக சிவலிங்கத்தின் மறைவு செய்தி ஒரு எதிர்பாராத பேரிடியாக என்னுள் இறங்கியது. அவர் நோய்வாய்ப்படுக்கையில் கிடந்தவர் அல்ல. தன் மாலை உலாவின் பின் வீடு வந்து சாப்பிட்டு தூங்கியவர். காலையில் எழுந்திருக்கவில்லை. மரணம் எத்தனை இலகுவாயிருப்பினும் மரணம் கொடியதே என நான் எப்போதோ ஒரு எழுதிய ஒரு கவிதை வரி இப்போது நினைவுக்கு வருகின்றது. 1964 அல்லது 1965 நாங்கள் முதன் முதலில் சந்தித்தோம் என்று நினைக்கின்றேன். கடந்த சுமார் 50 ஆண்டுகளாக நாங்கள் முரண்படாத நண்பர்களாகவே இருந்திருக்கிறோம். 60 70களில் இலக்கிய வேட்கையோடு சைக்கிளில் ராப்பகலாக அலைந்திருக்கின்றோம். நாங்கள் இது துண்டுகள் என்ற தன் கவிதையில் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். எங்கள் தனித்துவத்தை இழக்காமலேயே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதர்சமாக இருந்திருக்கிறோம். 1982 அவர் எழுதிய மரியாத உயிர் சுவடும் விலகி செல்லும் மயங்களும் என்ற கவிதையும், அதே தளத்தில் 2002 அவர் எழுதிய அதன் இரண்டாம் பாகமும் என்னை ஒழித்து எழுதப்பட்டது. நீ வந்திருக்கிறாய், நான் எழுத வேண்டும், ஏன் நீ எனது மையமா என்று தொடர்ந்திருந்தது முதல் கவிதை. ஏதோ ஒரு சோர்வு நிலையில் தன் மையங்கள் விலகிச் செல்வதான ஒரு பிரமையில் எழுதிய கவிதை அது. என் நண்பர் மிக இனியர், சுடு சொல்லி அறியார். தண்ணீரின் துணி போல காலமெனும் நதியில் கலந்திடவே உயிர் செய்த காதல் உருவானார் என்று நான் உன்னை ஓர் இரவு பாடிய நீர் வளையம் மறந்திருக்க மாட்டாய். நீர் வளையங்கள் இன்னமும் நிகழ்கின்றன, எனினும் மையம் மாறிட்டு என்று நீண்டு செல்லும் அக்கவிதையின் இறுதி வரிகள் சிலவற்றை இங்கு தருகின்றேன். சரி, இப்போது நீ வந்திருக்கிறாய். நேற்று உன்னை பார்க்கையிலே என் மகனின் நினைவு வந்தது ஒரு கணம். நீ தூக்கிய பாலகன்தான், எனினும் காலப்பறவையில் ஆலையால் கடக்கையில் நீயும் அவரும் ஒரு புள்ளியில் ஒரு சிறிய கால பின்னத்தில் வாழ்க்கை கனவுகளை பொறுத்தவரை, முன்னேறும் முனைவுகளை பொறுத்தவரை நீயும் அவன் போல் நடுதூரம் செல்கின்றாய். நானோ இன்னமும் இங்கே தான் குந்தியிருக்கிறேன். மத்திய பிரதேச புல்வெளியில் ஓடும் ரயிலை பார்த்தபடி கம்பளியால் போற்றிக் கொண்டிருந்த அந்த நரைத்த தாடி ஆக்கிடையனை போல ஒரு லிவிங் ஃபாசிலாய், மறிக்காத உயிர்ச்சுவடாய் விலகிச் செல்லும் இந்த மையங்களை பார்த்தபடி. இக்கவிதை இடம்பெறும் நீர் வளையங்கள் என்னும் அவரது முதலாவது தொகுதிக்கு எழுதிய முன்னுரையில் இக்கவிதை பற்றி குறிப்பிடும் போது, தன்னை ஒரு லிவிங் ஃபாசிலாக காண்பது என்னை பொறுத்தவரை அவரை பற்றி அவருக்குமாக ஒரு தெரிவு காட்சியாக இருப்பதும் அதன் மூலம் நமக்கு சில நல்ல கவிதைகள் கிடைத்திருக்கின்றன. விலகிச் செல்லும் மையங்கள் அதில் மிகவும் வித்தியாசமான கவிதைதான் என்று நான் எழுதியிருந்தேன். எனினும் நான் மாயத் தோற்றம் என்பதை அவர் தன் யதார்த்தமாக கருதினார் போலும். சிதைந்து போன தேசமும் தூர்ந்து போன மனக்குகையும் என்ற தனது இரண்டாவது தொகுதியில் இடம்பெற்றுள்ள இக்கவிதையின் இரண்டாம் பாகம் பின்வருமாறு தொடங்குகின்றது. என்னை நான் ஒரு லிவிங் ஃபாசில் என கருதுவது என்னும் நிகழும் ஒரு இலுஷன் என்று நீ எழுதிய வரிகளை இடைக்கிடை நினைத்தபடி நான் இன்னும் இங்கேதான் குந்திக் கொண்டிருக்கிறேன். அதே பழைய மரியாதை உயிர்ச்சுவடாய், லிவிங் ஃபாசிலாய், எந்த மாற்றமும் இன்றி என் நெருப்பின் ஸ்திதியை எனக்குள் நானே காண கிடந்தராமல் ஏன் அதனை எனக்குள் நிகழும் ஒரு இலூஷன் என்கின்றாய். இவ்வாறு தொடரும் அக்கவிதை பின்வருமாறு முடிகின்றது. மாவழிக்கரையின் வனப்பு மிகு குன்றுகளில் நீ ஏறி ஏறி செல்வதை இங்கிருந்தே காண்கின்றேன். நானோ இன்னமும் இங்கேதான் குந்திக் கொண்டிருக்கிறேன். என் கோயில் வழியின் மணலில் அமைதியாய் சரவுதிரும் மால மரங்களின் அருகில் ஆர்ப்பரித்து சலசலக்கும் அரசுக்கு இப்பால் நிலவை பார்த்து, நிலவற்ற நட்சத்திர மங்களை பார்த்து, அதுவுமற்ற இருளுக்குள் இருப்பாய் மரியாதை உதிர்ச்சியோடாய், எந்த மாற்றமும் உண்டு, எந்த இலூஷனும் உண்டு. நண்பர் சிவலிங்கம் தன் கவிதைகள் சிலவற்றில் என்னை மையப்படுத்தியிருந்தார். அவர் உணர்வுகளில், அவர் நினைவுகளில் நானும் ஆளப்பதிந்திருந்தேன் என்பது எனக்கு நிறைவு தருகின்றது. அவருடைய உறவும் நினைவும் ஒரு பாலைவனத்தின் குரலும் என்ற கவிதை என்னை பற்றியதுதான். அக்கவிதை பின்வருமாறு. உன்னை பற்றியே இன்னமும் இந்த பாலையின் குரல். உறவும் பிரிவும் இருந்த ஒப்பு, மழை நாட்கள் வரும் நினைவில் வந்த மகிழ்ச்சி, என்னை பகிர்ந்து கொள்ள, என்னை நான் புரிந்து கொள்ள என்னோடு வந்த எனது அழியார்கள், கவிதையின் மென்மை அழகை என் கண்களுக்குள் தேக்கிய வைகர நிலவு, என்னை சகித்து என் ஊஞ்சல் கயிறுகள் தொகையும் உயரத்துக்கு உந்தி உலகப்பரப்பின் ஒவ்வொரு கணமும் காட்டி, போல்காவிலிருந்து கங்கை வரையும் சென்று, கங்கையிலிருந்து நாசா வரையிலும் கடந்து என்னை ஆகர்ஷித்த அறிமானுடன், நீதான் எனினும் நேர்ந்தது என்ன? இருளிலும் ஒளிரும் சர்ப்ப மணிமகுடத்தின் அழகிய தீமை, தனிப்பட்ட தர்மம் என மரப்பசு நாயகியின் கலாசுரூபத்திலும் மயங்கினையே, ஏறுவதின் வாழா தலையை இழந்த இந்த பாலைவனத்தின் குரல், இன்னமும் உன்னை பற்றியே. இக்கவிதையில் இடம்பெறும் உறவும் பிரிவும், மழை நாட்கள் வரும் அழியா நிலவு, வைகர நிலவு, உலகப்பரப்பின் ஒவ்வொரு கணமும் அதிமாறுடன் என்பன எனது கவிதை தலைப்புகள் என்பதை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். இக்கவிதையில் தன்னை ஒரு பாலைவனமாக உருவகிக்கும் இந்த மரப்புணர்வு அவருக்கு எவ்வாறு ஏன் வந்தது என்று தெரியவில்லை. சிலவுகளை அவரது பிற்கால தலைமையின் விளைவாக இருக்கலாம். சசியின் கவிதைகளை படிக்கும் போது ஒரு ஆச்சாமையும் வெப்புசாரமும் என்னோட கிளர்வதை தவிர்க்க முடியவில்லை. என் அருமை நண்பரே, நீங்கள் ஒரு லிவிங் ஃபாசில் அல்ல, எப்போதும் குளிர்ந்து விட்டு எரியும் சுடர்தான். ஏரோவின் வாழால் தலையிழந்த பாலைவனம் அல்ல, அப்பாலைவனத்தின் பசுஞ்சோலைதான் என்று குரல் எடுத்து கூவத் தோன்றுகின்றது எனக்கு. என் அருமை நண்பரே, உங்கள் கவிதைகளில் எனக்கு ஒரு நிலையான இடத்தை தந்து சென்றீர்கள். என் கவிதைகளில் உங்கள் நிலையை கூட நான் பதிவு செய்யவில்லையே. உங்களை போன்ற மின் உணர்வு எனக்கு வாய்க்கவில்லை என்று என்னோட கடிதத்தில் சுரக்குங்கள். சண்முகம் சிவலிங்கம் தற்கால தமிழ் கவிதைக்கு கிடைத்த தனித்துவமான அசாதாரணமான ஒரு கவிஞர். அவர் போல் புரிதொரு கவிஞரை காண்பது அபூர்வம். இவர் மூலம் நவீன தமிழ் கவிதை சில சிகரங்களை எட்டியிருக்கிறது என்பதை நல்ல கவிதை ரசிகர்கள் அறிவார்கள். எல்லோரையும் போலவே கடந்த 30 ஆண்டு கால யுத்தம் அவரையும் அலைக்கழித்தது. அவரது ஒரு மகனை பழித்தது, அவரை அகதியாக ஓடி ஒளிய வைத்தது. யுத்தத்தின் கோர முகத்தை அவரது கவிதைகள் பலவற்றில் காணலாம். அதில் ஒரு கவிதையை சொல்லி அவர் பற்றிய சிறு குறிப்பை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உயிர்ச்சி என்பது இக்கவிதையின் தலைப்பு. யுத்தம் பற்றி எழுதப்பட்ட மிகச்சிறந்த கவிதைகளுள் இதுவும் ஒன்று என்பது என் கருத்து. ஆயுத போராட்டம் மனிதனை மண்புழுவாக உயிர்ச்சியடைய வைத்த வரலாற்றை உருவகமாக கூறுகிறது இக்கவிதை. கவிதை இதுதான். காய்ந்த கருகு போல் ஒரு மண்புழு ஊர்ந்து கொண்டிருந்தது படியோரம். நான் மனிதன் என்ற இரக்கம் மீதுட அதனை பார்த்து விட்டு போனேன். ஒரு கணம் சுருள் என்று சருகு இறைகள் போல் கெட்டது. திரும்பி பார்த்தேன், மண்புழு வாலில் நின்றது. வாயை திறந்தது கூறிய பல் தெரிய, நாக்கு எங்கே என நினைக்கையில் நாக்கில் இருந்து தீச்சு வாலை பறந்தது. மண்புழுவுக்கு பல் ஏது, நாக்கு ஏது, நினைக்கையில் தெரிந்தது மண்புழு உருமாறி விட்டது. எனினும் அஞ்சவில்லை. குறிந்தேன் தழியெடுக்க, நிமிரும் போது மண்புழுவின் கையில் துப்பாக்கி இருந்தது. அல்ல, ஒரு பாம்பின் கை துப்பாக்கி. அதுவும் அல்ல, ஒரு சிப்பாயின் கையில் துப்பாக்கி. நான் குறிந்து பாம்பாய் நெளிந்து காய்ந்த சருகின் மண்புழுவாகி ஊந்து கொண்டிருக்கின்றேன் படியோரம். இதுதான் அந்த கவிதை. சிப்பாயின் கை துப்பாக்கி, இந்த சிப்பாயார் அரசின் சிப்பாயா அல்லது அமைதிப்படை சிப்பாயா அல்லது போராளியா, யாருமாக இருக்கலாம், எல்லோருடைய குறியீடாகவும் இருக்கலாம், இது மனிதன் துப்பாக்கி மனிதனின் வீழ்ச்சியை குறிக்கிறதாக சிவலிங்கம் இந்த கவிதையில் பாடியிருக்கிறார். வணக்கம்.
நேர்கள் செய்மடுத்துக் கொண்டிருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் அண்மையில் மறைந்து கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள். சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் குறித்து ஒரு நினைவு பகிர்வை நீங்கள் செய்மடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றார்.
சண்முகம் சிவலிங்கம் காலமாகிவிட்டார் என்ற செய்தி கேட்டு மிகவும் கலவரமடைந்தேன். அண்ணாவின் இறப்பு என்னை மிகவும் பாதித்துள்ளது. சண்முகம் சிவலிங்கம் நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான ஆளுமை. குறிப்பாக கவிதை இலக்கியத்தில் அவர் அடைந்த வெற்றிகள் பல. எனக்கும் சண்முகம் சிவலிங்கத்துக்கும் 80களில் இருந்து உறவு. எனது முதலாவது கவிதை தொகுதியான நானும் ஒரு பூனை, இரண்டாவது கவிதை நூலான எட்டாவது நரகம் போன்றவற்றின் அறிமுக நிகழ்வுகளில் எல்லாம் அவர்தான் இரதான பேச்சாளர். எதையும் எப்போதும் புதுமையாக சிந்திக்கும் இயல்பு கொண்டவர் சண்முகம் சிவலிங்கம். நிரம்பிய இலக்கிய ஞானமுள்ள அவர் ஒப்புட்டளவில் படைத்தவை குறைவுதான். அதற்கு காரணம் அவர் சில சிக்கல்களுக்குள்ளும் சங்கடங்களுக்குள்ளும் பற்றி துளன்றதுதான். நிறைவேறாத ஆசைகள் சண்முகம் சிவலிங்கத்துக்கு நிறைய இருக்கின்றன. சண்முகம் சிவலிங்கம் படைத்தவற்றில் பல படைப்புகள் என்றும் வாழ்பவைகளாக எண்ணிக்கொண்டிருக்கின்றன. விமர்சனத் துறையிலும் அவர் விளங்கியவர். படிப்பிப்பதில் தொய்வு இருந்தாலும் நல்ல ஆசிரியர் அதிபர் என்று அவரது பக்கங்கள் விரியும். அவரது ஆற்றல்கள் முழுமையாக வெளிக்கொணரப்படவில்லை என்பதுதான் எனது கருத்து. அதற்கு காரணம் அவரிடம் இயல்பாகவே இருந்த பொதுபோக்குத்தனமும் சோம்பலும் தான். இன்னும் சொன்னால் தான் துடித்த முயற்சிக்கு ஏழுகால் என்கின்ற விடாப்புடியும் கூட. தன்னை எதிலும் திட்டமிட்டு கட்டி எழுப்ப தெரியாதவர் சண்முகம் சிவலிங்கம். இது நல்ல கவிஞருக்குரிய ஒரு முக்கியமான பண்பு. இன்னும் ஒரு நல்ல பண்பும் இருக்கிறது அவரிடம். அவர் கலாபூஷணம், தங்க மாமணி, தமிழ் மாமணி போன்ற கோமாளி முத்திரைகளை கண்டு வெட்கப்பட்டவர். அழைப்பது மாத்திரம்தான் தன் வேலை என்று தன் வேலையை பார்த்தவர். எது எப்படியோ இன்று தமிழ் இலக்கிய முக்கியமான ஒரு ஆளுமையை விளங்கியிருக்கிறது. கல்முனை பிரதேசம் நல்லதொரு இலக்கிய தந்தையை தாரை வார்த்திருக்கிறது. பிறந்தால் இறக்கத்தான் வேண்டும், பிறந்தால் இறக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் இவரது இறப்பு நம்மை அரித்துக் கொண்டிருக்கிறது. நானும் நண்பர் உமா வரதராஜனும் தான் அவர் இறந்த செய்தி கேட்டவுடன் முதலில் சென்று பார்த்தவர்கள். அவர் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார். அவரது நண்டும் முள்முறுக்கும் என்ற கவிதை இருக்கும் வரை அவர் எப்படி இறப்பார்? சண்முகம் சிவலிங்கம் அவர்களது மரணம் பற்றிய சிந்தனைகளை எனக்குள் இன்னும் கிளறி கொண்டிருக்கிறது. நண்டும் முள்முறுக்கையும் நான் இன்னும் பல தடவைகள் வாசித்து பார்க்கிறேன். வாழ்க்கை முழுக்க அதை வாசித்தேன். சண்முகம் சிவலிங்கம் சாகவில்லை, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும்.
நண்டும் முள்முறுக்கும் சிவப்பு பூக்கள் முள்முறுக்கம் மைனாக்கள் வரும் போகும். சிவப்பு பூக்கள் முள்முறுக்கம் மைனாக்கள் வரும் போகும். இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகள் முட்களுடன் நுனிகளில் வளைந்த பூந்தண்டுகள் அடியில் உள்ள பெரிய பூக்களை மைனா கோடும். அவை பின்னரும் கோத முனியில் வர வர சிறிய நலிந்து நீண்ட மொட்டுக்கள் நண்டின் பூ போல. ஆமாம், நண்டின் பூ போல அம்மா சொன்னாள். நண்டு சினைக்க பூக்கும் முள்முறுக்கு முள்முறுக்கு பூக்க சிரிக்கும் நண்டுகள். நாளை காலை சந்தைக்கு போகலாம்.
கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் குறைத்தும் அவருடைய படைப்புகள் குறைத்தும் கவிஞர் அனார் அவர்கள் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றார்.
சிதைந்து போன தேசமும் தோர்ந்து போன மனக்குகையும் ஒரு நட்டை தான் நான். எனினும் முடியவில்லை என்னால். இந்த பயங்கர நிர்மூலத்தின் தனிமையில் உறைந்து கொள்ள, இந்த உடைந்த சிதைவுகளுக்கிடையில் எப்படி எனது ஓட்டினுள் புகுந்து கொள்வேன்? இயன்றவரையும் எனது உணர் கொம்புகளை நெரித்து நெரித்து நீட்டி மிக நீட்டியே வைத்துள்ளேன். நான் சுரக்கின்றேன். இந்த இடிபாடுகளை வழுக்கி கடந்து செல்ல எனது மசகு முழுவதையும் சுரக்கின்றேன். மசகு உறைந்து போகிறது இடிபாடுகளின் வன்மத்தில். நிறமற்ற என் குருதியை நினத்தையும் கூட சுரக்கிறேன். இதயத்தையும் அந்தரங்கங்களையும் உணர்வுகளையும் என் தனிமைகளையும் கூட என்னுள் குளிபறித்து குளிபறித்து புதப்பி சுரக்கிறேன். என் உள்ளே இப்போது எல்லாம் கோது, தூர்ந்து போன வெறும் மனக்குகை. எனது உணர் கொம்புகளை இன்னும் நீட்டுகிறேன், சிதைந்து போன எனது தேசத்தை அணைத்துக் கொள்ள. மதிப்பிற்குரிய ஆற்றல் மிகுந்த எழுத்தாளர் திரு சண்முகம் சிவலிங்கம் அவர்களை பற்றி முழுமையாக கோரும் அளவுக்கு முதிர்ச்சி எனக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எனினும் அவரது கவிதைகள் பற்றிய என் மனப்பதிவுகள் சிலவற்றை இந்த துயர மிகுந்த நேரத்தில் நினைவு கூற நினைக்கின்றேன். அவருடைய கவிதை தொகுப்புகளில் நீர்வளையங்கள் தொகுப்பு பலவிதமான முக்கியத்துவங்களை கொண்டிருக்கிறது. அந்த தொகுப்பினில் தான் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் ஒரு தண்ணீரற்ற கவிஞனாகி பல கவிதைகளை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக வெளியார் வருகை, பிள்ளைக்கரை, ஆக்காட்டி, மறுதலை, நீர்வளையங்கள் இவ்விதமான கவிதைகள் மனசாட்சியோடு பேசிக் கொண்டிருப்பவை. நேரடியாகவும் அழுத்தமாகவும் கண்ணீரை போல் வெளிப்பட்டு நிற்பவை. இனியும் துடைத்தளிக்க முடியாத துயரத்தின் கண்ணீராக உலகின் முன் என்றென்றைக்குமாக வாழ்கின்றவை என்பதில் சந்தேகமில்லை. அவருக்கென்று ஒரு தத்துவம், அனுபவம், கொள்கை இருந்து வந்திருக்கின்றது. யதார்த்தமான உயிர் துடிப்பான கவிதைகளை எழுதுவதற்கு அவருடைய வாழ்க்கையே அவருக்கு உதவியது. சமூகத்திற்கு உரித்தான போராட்டம், பிரச்சனைகள் மாத்திரம் என்றில்லாமல் தன்னுணர்வு கவிதைகளையும் நிறைவாகவே எழுதியிருக்கின்றார். சலிப்பு, சோர்வு, பிரிவு, நட்பு, காதல், தோல்வியின் பாடுகள், வாழ்வின் மீதான நாட்டம் என தனக்கென ஒரு பாதையில் தன்னுடைய மொழியில் தன்னையே கவிதையாக எழுதியவர். எழுத்தென்பது சுதந்திரமான பிரஜை என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த சுதந்திரத்துடன் எழுதியவராகவும் அதற்காகவே தனது எழுத்துக்களால் போராடியவராகவுமே இருந்தார். இன்று அதே சுதந்திரத்தின் நிரந்தர சிறகுகளை விரித்து எண்ணில் விட்டும் பறந்து சென்று விட்டார். பல முறை அந்த கவிஞன் தனியாக்கப்பட்டிருக்கிறான், ஏமாற்றப்பட்டிருக்கிறான், இழந்து போயிருக்கிறான். மீண்டும் வந்த கவிஞன் தனியாக்கப்பட்டிருக்கிறான், இழந்து போயிருக்கிறான், ஏமாற்றப்பட்டிருக்கிறான் என்று எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. சண்முகம் சிவலிங்கம் அவர்களது இன்னும் ஒரு காடு கவிதை இது. பறக்கிறது இந்த காட்டையும் விட்டு பறவை. புழு அரித்து போன இலை, நுனி கருத்து போன அரும்புகள், சாவட்டையாய் வதங்கி சலித்து போன நோய் தாவரங்கள், குச்சும் கம்புமாய் பறட்டை பற்றி தெரிகிறது காடு. மனவருத்தன் தான் குருவிக்கு. எனினும் வாழ்வை மறுதளிக்க முடியவில்லை. இன்னும் ஒரு காடு, இன்னும் ஒரு காடு பறக்கிறது பறவை. இந்த கவிதைகளில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, வேதனையும் விரக்திகளும் உண்டு, அவை தந்த வெளிச்சங்களும் உண்டு. இந்த வெளிச்சங்களைத்தான் நான் முக்கியமானதாக கருதுகின்றேன். இன்பத்தினோடும் துன்பத்தினோடும் வேதனையினோடும் விரக்தியினோடும் வரும் எனது வெளிச்சத்தை காணுங்கள் என்பதுதான் எனது கோரிக்கை என தன்னுடைய நீர்வளையங்கள் தொகுப்பில் கூறுகின்றார். அவருடைய கவிதைகளின் வெளிச்சத்தை கண்டுணரத்தக்க ஆன்மாவின் கண்கள் நிச்சயம் எல்லா காலத்திலும் உருவாகி வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கலில் ஜிப்ரான் என்ற மாகவிஞன் தனக்கு தானே கூறிக்கொண்டதை மற்றொரு ஆளுமை மிக்க கவிஞனின் நினைவுகளுக்கு இறுதியாக நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஒவ்வொருவரும் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து மிகவும் மென்மையாக மண்ணால் என்னை மூடுங்கள். நீங்கள் எடுக்கும் பிடி மண்ணிலே மல்லிகை விதைகளையும் எண்ணி விதைகளையும் கலந்து என்னை மூடுங்கள். அவைகள் எனது சடலத்தின் மீது வளர்ந்து பெரிதாகி பெரிதாகி என் இதயத்தின் வாசனையை வான்வெளிக்கு அனுப்பட்டும். அவைகள் எனது இதயத்தின் இரகசியத்தையும் அமைதியையும் கதிரவனுக்கு சொல்லட்டும். காற்றுடன் கலந்து வழிபோக்கர்களை மகிழ்விக்கட்டும். நன்றி.
கண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தே, கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தே. காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். ஆக்காண்டி ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். வைத்ததுவோ ஐந்து முட்டை, பொறித்ததுவோ நாலு குஞ்சு, நாலு குஞ்சு கீரை தேடி நாலு மலை சுற்றி வந்தேன். மூத்த குஞ்சு கீரை தேடி மூணு மலை சுற்றி வந்தேன், மூணு மலை சுற்றி வந்தேன். குஞ்சுகள் பசியோடு கிடந்ததென்று இன்னும் நிறை தேடி ஏழு மலை சுற்றி வந்தேன். கடலை இறைத்தேன் நான் கடல் மடியை முத்தமிட்டேன், வயலை உழுதேன் நான் வயல் மடியை முத்தமிட்டேன். கடலிலே கண்டதெல்லாம் கைக்கும் வரவில்லை, வயலிலே கண்டதெல்லாம் மடிக்கும் வரவில்லை, மடிக்கும் வரவில்லை. கதறி நான் அழுதே, கதறி நான் அழுதேன் கடலுப்பாய் மாறியதே, விம்மி விம்மி நான் அழுதேன் மலைகள் வெடித்தனவே, மலைகள்
வெடித்தனவே. ஒட்டி மனிதர்க்கு உழைத்து வந்தேன், கையாலேயே தான் படித்து தெருவலையை அறுத்தேன், கொல்லன் உலையை நான் கொள்ளத்தையிலும் படித்தேன், சமர் செய்தேன். ஆனாலும் குஞ்சுகளுக்கு நிறவயிரும் போதவில்லை, ஆனாலும் குஞ்சுகளுக்கு நிறவயிரும் போதவில்லை.
Thank you.
உடல் சுருங்கி நின்றார்கள் பசியை தணிக்க. நான் பல கதை சொல்லி வந்தேன் கடலை இறைத்து, நான் களைத்த கதை சொல்லி வந்தேன் வயலை உழுது, நான் மடிந்த கதை சொல்லி வந்தேன் மடிந்த கதை சொல்லி வந்தேன். சொல்லி முடிவதற்குள் கொதித்தே எழுந்து விட்டார் பொல்லாத கோபங்கள் பொங்கி வர போய்விட்டார். சொல்லி முடிவதற்குள் கொதித்தே எழுந்து விட்டார் பொல்லாத கோபங்கள் பொங்கி வர போய்விட்டார். வைத்ததுவோ ஐந்து முட்டை, பொறித்ததுவோ நாலு குஞ்சு, நாலு குஞ்சும் போர் புரிய போய்விட்டார். என்ன செய்வேன், போனவரை காணேன் போனவரை காணேனே போனவரை காணேன் போனவரை காணேனே போனவரை காணேனே போனவரை காணேனே போனவரை காணேனே.
சசிகே சீரற்று குலைந்த இதயத்தின் பெருந்துடிப்பு மூன்றாம் ஜாமத்தில் என்னை எழுப்பிய பொழுது முகமும் நினைவும் வியர்வையில் நினைய தலைமாட்டில் எப்பொழுதும் இருக்கும் நைட்ரோக்ளிசரினை பற்றுகிறேன். அது சிவப்பு நிறம். சசி, உன்னுடையதும் சிவப்பு நிறமா? நேற்றிரவு தூரத்தில் இறைகின்ற கடல் இல்லை, வியப்பு இல்லை. பரல் கற்களின் மீது சொற்களற்று புரண்டு செல்லும் சிற்றாறு இல்லை. கலவி முடிந்து பின் தூக்கத்தில் துவண்டிருக்கும் அவள் மீது நீ வீசி எறிந்த சாரம் கவிதைக்குள் ஒளைந்து விட்டது. மகனின் இருமல் நின்று போய் நீண்ட நாளாகிவிட்டது. அவனை கொண்டு போன காற்றும் நெருப்பும் உன் வாயிலுக்கு வராத. படையினர் மட்டுமே கேலி சிரிப்புடன் அலையும் நடு இரவில் மெல்லிய சாராய மனத்துடன் தெருவில் இருந்து ஒழுங்கைக்குள் திரும்புகிறது ஒரு சைக்கிள். அதில் நீ இல்லை, அதில் நீ இல்லை. சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் மறைவு குறைத்து சேரனுடைய கவிதை. சண்முகம் சிவலிங்கம் அவர்களுடைய மறைவு குறைத்து கவிஞர் சேரன் அவர்கள் தன்னுடைய நினைவுகளை பதிவு செய்கின்றார்.
தமிழின் தனிச்சிறப்பு மிக்க கவியன் சண்முகம் சிவலிங்கம் காலமாகினார் என்ற அந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியை எனக்குள் ஏற்படுத்தியது. என்னுடைய இள வயதுகளில் சண்முகம் சிவலிங்கத்தினுடைய கவிதைகள் எங்களுக்கு மிகவும் ஆதர்சமானவையாகவும் கவிதையை புதிய திசைகளில் ஆற்றுப்படுத்துவதாகவும் இருந்தது. கிழக்கு மாகாணத்தின் பாண்டிருப்பு என்னும் இடத்தைச் சேர்ந்த சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் ஒரு அற்புதமான கவிஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகுந்த ஆழமான விமர்சகரும் கூட. அவருடைய படைப்புகளை பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரிவது என்னவென்று சொன்னால், அவர் கடல் நீருக்கு மேலே தெரிகின்ற ஒரு உரை பனிப்பாறை போன்றவர். எங்களுக்கு அவரை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் அவர் இதுவரைக்கும் எழுதி வெளியான படைப்புகள் பற்றியும் நாங்கள் தெரிந்து கொண்டவை மிக சொற்பம். ஆனால் எங்களுக்கு தெரியாதவைதான் மிக ஏராளமாக கடலுக்கு கீழே இருக்கின்றது அந்த மிகப்பெரிய உரை பனிப்பாறை போல. அவருடைய இயல்பும் கவிதா மனோபாவமும் ஒரு வகையான சித்த மனோநிலையில் இயங்கியது. ஒரு வகையில் பாரதியாருக்கு மிகவும் நெருக்கமான மனோநிலை அது என்று நாங்கள் சொல்லலாம். வாழ்க்கை தொடர்பாக கூட அவர் ஒரு வகையான ஓடும் புளியம் பழமும் போரும் என்ற அந்த அத்தகைய ஒரு மனோநிலையில் தான் அவர் இருக்கிறார். அவர் எழுதிய திரசுடம் பெறாத ஏராளமான கவிதைகளும் ஒரு சில நாவல்களும் பல சிறுகதைகளும் இன்னமும் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஒன்றாக தொகுக்கப்பட்டு ஒரு சிறப்பான நூலாக வழிவருகிற பொழுதுதான் சண்முகம் சிவலிங்கம் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான கவிதை ஆளுமை, திறனாய்வு ஆளுமை, வாழ்க்கை பற்றி அவருடைய பல்வேறு வகையான ஆழமான சிந்தனை கோணங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் 60களின் பிற்பகுதியிலும் பிற்பாடு 70களின் ஆரம்பத்திலும் உத்வேகமாக இருந்த இடதுசாரி போராட்ட எழுச்சியினுடைய அந்த மரபினுடைய ஆதர்ச கவிஞராகவும் அது பற்றிய ஏராளமான முற்போக்கான தீவிரமான கவிதைகள் எழுதியவராகவும் இருந்தார். அவருடைய மிக புகழ்பெற்ற கவிதையான ஆத்தாண்டி ஆக்காண்டி எங்கெங்கே முட்டவேட்டா என்பது அத்தகைய பின்னணியில் தான் எழுதப்பட்டது. ஆனால் இப்பொழுது திரும்பி பார்க்கிற பொழுது அந்த அந்த கவிதை எங்களுடைய நிகழ்காலத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கவிதையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இத்தகைய தீர்க்க தரிசனம்தான் ஒரு மேன்மையான மேதாபிலாசம் பொருந்திய கவிஞர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது என்று நான் நினைக்கின்றேன். 80களில் ஈழ விடுதலை போராட்டம் மெல்ல 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 கூட்டாகவும் முனைப்பாகவும் கூர்மையாகவும் வெளிப்பட்ட பொழுது அத்தகைய அந்த போராட்டத்தினுடைய எழுச்சிக்கான இலக்கியங்களில் கண்வம்சலிங்கம் அவருடைய கவிதைகள் மிக முக்கிய பங்கு வகித்தன. 85 ஆண்டு வழியான மரணத்தொழில் வாழ்வம் கவிதை தொகுதியிலான அந்த தலைப்பு மரணத்தொழில் வாழ்வம் என்பது கூட அவருடைய மிக முக்கியமான கவிதைகளில் ஒன்றான வழியார் வரிசையிலிருந்து பதப்பட்டது. அந்த கவிதையில் ஒரு வரி வெறும் இந்த வழியே இந்த வகையே இனி மரணத்தோடு வாழ்வோம் என்று அதில் வருகின்ற அந்த இனி மரணத்தோடு வாழ்வோம் என்றதிலிருந்து இனி என்பதை எடுத்துவிட்டு மரணத்தோடு வாழ்வோம் என்ற அந்த தொடரை நாங்கள் தலைப்பாக தெரிவு செய்தோம். அந்த நூலையும் அதில் வருகின்ற தன்மோகன் சிவலிங்கம் அவர்களுடைய ஒரு கவிதையையும் தான் அவரை கேட்காமல் கணத்தில் முத்தமிட்டால் படத்திற்காக இந்த மனிதத்தினம் எடுத்து பயன்படுத்தியிருக்கார். அந்த படத்துல ஒரு காட்சி வரும், ஒரு தற்கொலை போராளி ஒரு பூங்காவில் இருந்து ஒரு கவிதை நூலை பார்த்து கொண்டிருக்கிறார், அது மரணத்தோடு வாழ்வோம். அந்த கவிதை நூலையில் இருந்து ஒரு கவிதையை வாசிக்கிறார். அந்த கவிதை சண்முகன் சிவலிங்கனுடைய கவிதை. கவிதையை வாசித்த பிற்பாடு அவர் எழுந்து போய் அந்த தற்கொலை தாக்குதலில் ஈடுபடுகிறார். ஆனால் அந்த கவிதையை பற்றியோ நூலை பற்றியோ எந்த வகையான ஒரு அங்கீகாரம் என்று சொல்ல முடியாது. அவை பற்றி எந்த தகவலையும் அவர்கள் குறிப்பிடுவதில்லை. இது தமிழுக்கும் தமிழ் சினிமாக்களும் மரபுதான். அதுக்கு நாங்கள் என்ன செய்வது? சண்முகம் சிவலிங்கம் அவர்களுடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு என்றாலும் அவருடைய கவிதை மரபும் அதற்கு பின்னால் உருவாகின ஏராளமான கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த குறிப்பாக மட்டக்கிழப்பு, கல்முனை, காத்தான்குடி, அட்டாளைச்சினை, சம்மாந்துறை போன்ற பல்வேறு இடங்களைச் சேர்ந்த முக்கியமான தமிழ் கவிஞர்களுடைய எழுச்சி, முஸ்லீம் கவிஞர்கள், பெண் கவிஞர்களுடைய எழுச்சி இப்பொழுது தமிழுக்கு ஒரு முக்கியமான ஒரு தோற்றப்பாட்டை தருகிறது. அடிப்படையில் தமிழ் கவிதையின் சுழல் மையம் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் தான், குறிப்பாக அது முஸ்லீம் பெண் கவிஞர்களையும் முஸ்லீம் கவிஞர்களிடமும் தான் வேர் கொண்டிருக்கிறது. அந்த மையம் அங்கு வேர் கொள்வதற்கான மிக முக்கியமான கவிதை காரணிகளில் ஒன்று சண்முகம் சிவலிங்கம் அவர்களுடைய கவிதை மரபும் அந்த மரத்தின் அந்த மரபின் தொடர்ச்சியாக உருவாகி வந்திருக்கின்ற ஒரு கவிதா அறியும் தான். அந்த வகையில் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் எங்களை விட்டு சென்றுவிட்டாலும் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் அவருடைய இவ்வுலக வாழ்வை நீத்து விட்டாலும் அவருடைய கவிதா வாழ்வு என்னென்றைக்குமாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க போகிறது என்பது ஒரு வகையில் எனக்கு மனந்தை உதவுகிறது.
காற்றிடையே இனம் வெளியில் இடையிடையே பின்னிலவில் தென்னைகளின் ஓலை திடீரென்று சலசலக்கம் பின் அவைகள் ஓய பிறகும் சலார் என்று வீசி எழுந்து விரைகின்ற வெள்வாடை காற்றிடையே தூரக்கடல் இறைந்து கேட்கின்றது. தூரக்கடல் இறைந்து கேட்கின்றது. உள்ளறையில் கண்ணால் உறங்குகிறாள். பக்கத்தில் பிள்ளைகளை போட்டுள்ளாள். பின்னும் ஒருமுறை எம் சின்னமகன் இருமி தீர்த்து சினுங்களிடை கண்ணாயர்ந்து போகையில் மீண்டும் கடம் இருமல். எத்தனை நாள் வந்த இருமல்? எத்தனை நாள் வந்த இருமல்? இதற்கு முன் சத்தியும் காய்ச்சலும் சனியன் நமக்கேதான் இத்தனை நோய் என்றே ஏழாது படுத்தபடி நித்திரை பாதி நினைவுகளும் பாதி என இச்சிச்சு சொல்லி இதமாய் மகன் தோளை தட்டி கொடுத்து சரி செய்தாள் கண்மணியாள். விட்டு விட்டு இன்னும் அந்த வெள்வாடை மேய்கிறது. கொஞ்சம் அமைதி, பிறகு அதே குக்கல். இந்த முறை லேசில் இழக்கவில்லை. சங்கிலி போல் நெஞ்சு புலந்து நிறுத்தலின்றி தொண்டையின் அப்பிஞ்சு சதையெல்லாம் பீத்து வருகின்றது. என்ன செய்வோம், ஏதறிவோம், என்ன செய்வோம், ஏதறிவோம், எவ்வாறு இதை தீர்ப்போம்? அஞ்சி பதறும் அவளுக்கோல் ஆறுதல் நான். நெஞ்சை தடவு, முதுகை நிமித்தாதே, கொஞ்சம் சுடுநீர் கொடுப்போமா என்றிவைகள் சொல்லி மகனை என் தோள் மீது போட்டுள்ளவி. மெல்ல அவன் துயிலும் போது மெதுவாக நெத்தையில் சேர்த்து விளக்கை தணித்த பின் சத்தம் இழாமல் கதவினையும் சாத்திவிட்டு மண்டபத்தில் வந்தேன். மணி இரண்டு. சாய்மனையில் கொந்துகிறேன். மீண்டும் குழந்தை இரும்புகிறான். இன்னும் வெளியில் இடையிடையே பின்னிலவில் தென்னைகளின் ஓலை திடீரென்று சலசலக்கம். இன்னும் வெளியில் இடையிடையே பின்னிலவில் தென்னைகளின் ஓலை திடீர் சென்று சலசலக்கம். பின் அவைகள் ஓய, பிறகும் சலார் என்று வீசி எழுந்து விரைகின்ற வெள்வாடை காற்றிடையே இன்னும் கடல் இறைந்து கேட்கின்றது. இன்னும் கடல் இறைந்து கேட்கின்றது.
ஆக்காண்டி ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தே, கல்லை பிளந்து நான் கடலோரம் முட்டை வைத்தே.
நேர்களே, இன்றைய கலையரங்கத்தை அலங்கரித்தவர் ஈழத்தின் மிக முக்கிய கவிஞரும் விமர்சகரும் சிறுகதையாளருமான சண்முகம் சிவலிங்கம் அவர்கள். சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அதிகாலை காலமாகிவிட்டார். அவருடைய இழப்பு தமிழ் கூறும் இலக்கிய உலகில் துயரத்தை வரவழைத்திருக்கின்றது. கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் குறித்த நினைவுகளை கிழக்கு ஈழத்தில் இருந்து பேராசிரியர் எம் ஏ நொகுமான், கவிஞர் அனார், கவிஞர் சோலைக்கிளி மற்றும் கேடவள்ளி இருந்து கவிஞர் சேரன் ஆகியோர் தங்களுடைய நினைவுகளை இந்த கலையரங்கம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறும் அதே வேளை, ஈழத்தினுடைய தமிழ் படைப்புலகின் மிக முக்கியமானதோர் ஆளுமையின் இதுவரை வெளிவராத படைப்புகள் வெளிக்கொண்டு வருவதே கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் அவர்களுக்கு நாம் செய்யும் காணிக்கை என்று கூறிக்கொண்டு சென்னைகளை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் என்ற மன்புடன் ஆத்மன் வணக்கம். நிகழே